எங்கள் மேல நீ பாராட்டின தயவு மகா பரிதய. நாங்கள் நிர்மூலமாக இருக்கிறது உம்முடைய கிருபைதான். இதுவரைக்கும் எங்களை காத்திருக்கிறேன், இம்மட்டும் எங்களை நடத்தி இருக்கிறேன். இனிமேலும் கிறிஸ்து இயேசுவே, நீர்தான் எங்கள் நம்பிக்கை ஆண்டவர், எங்கள் வழிகாட்டி நீர்தான் ஐயா, எங்களை எதிர்காலம் நீர்தான் ஆண்டவர். உமக்கென்று எங்களை தெரிந்து கொண்டீரேன், உம்முடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமை எங்களுக்கு தந்தீரேன், உத்தரவாதத்தை தந்தீரேன், உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். எல்லாவற்றை பார்க்கணும் உம்முடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தியிருக்க கர்த்தாவே, இதனால் உம்முடைய வார்த்தைகளோடு எங்களை இடைப்பட வேண்டும் என்று மன்றாடு. உம்முடைய சத்தியத்தினால் எங்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் மன்றாடு. இந்த வார்த்தைகளை கருத்தாய் கவனமாய் கேட்டு கை கொண்டு வாழ்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் பங்கடே எங்களை கண்ணிக்கரம் பண்ண வேண்டும் என்று மன்றாடு. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் உட்கார். எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். பேதுரு எழுதின முதலாவது நிருபம் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனம் எல்லாரும் நாம் எடுத்துக்கொள்வோம். ரைட், வாசி.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கின்ற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார்.
சரி, எல்லாரும் இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு இந்த வார்த்தையில நமக்கு சொல்லுவார் ஒரு முக்கியமான கருத்து என்ன தெரியுமா? நமக்கு ஒரு எதிராளி உண்டு. We have a foe in the invisible world. நமக்கு ஒரு எதிரி உண்டு. நான் சொல்றத நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நமக்கு ஒரு எதிரி உண்டு, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. ஆகவேதான் பேதுரு சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருங்கள், விழித்திருங்கள். நமக்கு ஒரு எதிரி இருக்கிறபடியால் தான் நாம் விழித்திருக்க வேண்டி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராளியே இல்லை என்றால் நமக்கு விழித்திருக்க வேண்டிய அவசியம் அது. நாம் பரலோகத்தில் போய் தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் விழித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? அங்கே நமக்கு எதிரி இருக்கு. ஆனா இந்த உலகத்தில் நாம் வாழும் வரைக்கும், ஜீவிக்கும் வரைக்கும் நமக்கு ஒரு எதிரி உண்டு என்று வேதம் தெளிவாய் கூறுகிறது. ஆனால் இன்றைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தங்களுக்கு ஒரு எதிரி உண்டு என்கின்ற நினைவு இல்லாமல் இருக்கிறது வேதனைக்குரிய காரியம். இதனால் தானோ என்னவோ சத்துரு அநேகருடைய வாழ்க்கையிலே இஷ்டம் போல மேய்கிறான், அநேகருடைய வாழ்க்கையை கெடுக்கிறான். ஆனா அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. இந்த வசனத்தில் பேதுரு விசுவாசிகளுக்கு கருத்தாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெட்சிக்கிற சிங்கம் போல. அது வேறு, சாதாரண சிங்கம் இல்லை, கெட்சிக்கிற சிங்கம். எவனை விழுங்கலாம்? சுற்றி தெரிகிறார். என கவனிங்க, பிசாசுடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? சுற்றி தெரிகிறார். எதற்காக சுற்றி தெரிகிறார்? எவனை விழுங்கலாம். யார் அந்த எவன்? நீயும் நானும் தான். நான் சொல்றது நல்லா கவனி. ஏற்கனவே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருந்து ஆண்டவர் நம்மை பிடுங்கி எடுத்திருக்கிறார். ஏற்கனவே இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை ஆண்டவரினுடைய இரக்கத்தின்படி நம்மை விடுதலை செய்து தன்னுடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்குள்ளே நம்மை உட்படுத்தினார் என்று நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை அவர் விடுதலையாக்கி தன்னுடைய அன்பின் குமார ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நம்மை, தேவனுடைய பிள்ளைகளாகிவிட்ட நம்மை, அல்லது தேவனோடு உறவாடுகிற நம்மை, அல்லது தேவனுக்காய் வாழுகிற நம்மை, அல்லது தேவனுடைய மகிமைக்காய் வாழுகிற நம்மை, அல்லது தேவன் தெரிந்து கொண்ட நம்மை விழுங்குவதற்காய் ஒவ்வொரு நாளும் அவன் சுட்டி திரிகிறான். சுட்டி திரிகிறான். தேன் இருக்கிற மலரை பாருங்க, அதை சுத்தி சுத்தி தான் வண்டை சுழருது. ஏன்னா அதுக்கு தேவையான உண்டு அங்க இருக்கு. அதுபோல பிசாசும் தேவனுடைய பிள்ளைகளை தான் சுத்தி சுத்தி திரியறான். ஆனா அதுல அவன் சோர்ந்து போறதே இல்லை. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்பான், ஃபெயிலியர் சொன்னா இன்னொரு விதத்துல ட்ரை பண்றான். நோக்கம் என்ன? யாரை, எவனை, தேவனுடைய பிள்ளைகளாகிய எவனை இன்றைக்கு விழுத்தலாம், எவனை தாக்கலாம், எவனை பின்மார்க்க கொண்டு போகலாம், எவனை தேவனை விட்டு பிரிக்கலாம், எவனை அசுத்தத்துக்குள்ளே தள்ளலாம், எவனை பாவத்துக்குள்ள விழுத்தலாம் என்று சுத்தி திரியிறான் கெட்சிக்கிற சிங்கம் போல. இதை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் உணர வேணும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை அறிய வேணும். அப்படி இந்த அறிவு நமக்குள்ள வரும்போதுதான் நமக்குள்ளே ஒரு விழிப்பு உண்டா. பிசாசுக்கு விரோதமாய் நான் வாழுகிற ஒரு விழிப்பு நமக்குள்ள உண்டா? இந்த வேதத்தை நீங்க எடுத்து வாசித்து பாருங்கள். அநேக இடங்களிலே ஆண்டவர் இயேசுவே சொல்றாரு, விழித்திருங்கள், விழித்திருங்கள். நான் பிற்பாடு அதுக்குள்ள வாரு. அப்ப இந்த பிசாசு பிரதான ஒரு ஒரு குணாதிசயம் என்னவென்றால் சுட்டி திரிகிறது. கெட்டிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுட்டி திரிகிறான். நான் உனக்கு ஒரு காரியம் சொன்னேன் கேளுங்க, உன்னை சுத்தி பிசாசு தெரிகிறான் என்பதை மறந்துற. நீ எங்க போனாலும் உனக்கு பின்னால வார. தேவன் ஆவியாக இருக்கிறது போல பிசாசும் ஆவியாகத்தான் இருக்கிற. தேவன் திருத்துவத்தில் செயல்படுறது போல பிசாசும் திருத்துவத்தில் செயல்படுகிறார். தேவனை பார்க்க கூடாது போல பிசாசையும் பார்க்க முடியாது. என்ன கருமையான குழே, இந்த பிசாசு என்ன செய்யறான் என்றால் சுட்டி திரிகிறான். யாரை விளங்கலாம்? எல்லாம் நாம் திருப்பிக் கொள்ள, யோபு எழுதின புஸ்தகம் இதற்கு ஒரு விளக்கத்தை அங்கே நாம் பார்க்கலாம். யோபுவின் புஸ்தகம் எல்லாம் எடுங்க, முதலாவது அதிகாரம் நினைக்கிறேன், மணிக்கு இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிங்க. யோ இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனமா?
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார்.
முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் படிங்க.
கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரயோத்திரமாக பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றார்.
இங்கே பிசாசு ஆண்டவருக்கு சொல்றான், பூமி எங்கும் உலாவி சுட்டி திறந்து வரட்டும். அவனுக்கு சொந்தமாக ஒரு பர்பஸ் இல்லை. அத மற்றவருடைய காரியத்தில் இன்டர்வியூ பண்றதுக்கு, இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு சுட்டி திரிகிறான். இங்க பேதர் எழுதுறாரு, கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுட்டி திரிகிறான், சுட்டி திரிகிறான். இப்ப என்ன கவனிங்க, சுட்டு திரியிற யாருடைய சுபாவம் நீங்க சொல்லுங்க? பிசாசின் சுபாவம், சரிதானே? ரைட். இப்ப என்ன பாருங்க, சில பேரை பாருங்க, கேளுங்க, எங்க போறீங்க? சும்மா போறேன். ரைட், எங்க போறீங்க? சும்மா போறேன். அதாவது அவர்களுக்கு ஒரு நோக்கம் இல்லை. வீட்டை இருக்க போர் அடிக்குது, வழியா சுத்த போறேன். இந்த சும்மா சுத்துற சுபாவம் பிசாசின் சுபாவம். என்ன கவனிங்க, தேவ பக்தியாக நடக்க விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், காரணம் இல்லாமல் ஒரு பர்பஸ் இல்லாமல் சும்மா சுத்தி தெரியாது. அப்படி சும்மா சுத்தி தெரியும் போதுதான் பிசாசு கண்ணிகளுக்கு அநேகர் அகப்படுறதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபுக்கு ஒரு மகள் இருந்தார், அவளுக்கு தீனாள் என்ற பேர். அவளுக்கு திடீரென மனதில் ஒரு விருப்பம் வந்துச்சு, தான் இருக்க இடத்த அந்த பட்டணத்தை சுத்தி பார்க்கணும் என்ற ஒரு ஆசை அவனுக்குள்ள வந்தது, ஒரு விபரீதமான எண்ணம். ஏனோதானோ தாயுடைய தகப்பனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த அந்த இளம் பெண்ணுக்கு, அந்த வாலிப பெண்ணுக்கு திடீரென அவருடைய உள்ளத்தில் ஒரு விபரீதமான ஒரு எண்ணம் வந்தது, தான் தனிய போய் அந்த பட்டணத்தை எல்லாம் ஒரு சுட்டி பார்க்க வேண்டும். அது எப்படி இருக்கிறது, இந்த பட்டணம் எப்படி இருக்குது, இந்த நகரம் எப்படி இருக்கிறது, அது அழகை நான் சுத்தி பார்க்க வேண்டும் என்று திடீர்னு அவளுக்குள்ள ஒரு விபரீத எண்ணம் உருவாகினது. ஆகவே தகப்பனையும் தாயையும் விட்டு தனியாகவே அந்த பட்டணத்தை சுத்தி பார்க்க புறப்பட்டாளாம். வேதத்தை வாசிக்கிற உங்களுக்கு தெரியும், அப்படி சுட்டி பார்க்க போனவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொல்ல, பிசாசு கண்ணிகளை வைத்து காத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை விழுத்துவதற்கு, பாவத்தில் தள்ளுவதற்கு, தேவனை விட்டு பிரிக்கிறது. தேவ பிள்ளைகள் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியம், நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எதிரி உண்டு, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, பிசாசுக்கு விரோதமாக நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. எபேசியர் நான் வாசிக்கிறோம், அந்தகார சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நமக்கு ஒரு எதிரி உண்டு என்று இங்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. எபேசியர் பவுல் எழுதுகிறார், நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. பேதுரு இங்கே சொல்லுகிறாரு, 4:7 நமக்கு ஒரு எதிரி உண்டு. ஆகவே தான் வேதம் சொல்றது, விழித்திருங்கள். தேவனுடைய பிள்ளைகளாகி நமக்கு, பிள்ளைகளாகி நமக்கு விழிப்பு அவசியம், விழிப்பு. ஏனென்றால் நமக்கு ஒரு எதிரி இருக்கிறது, இருக்கிறார். அல்ல, அந்த விழிப்பு இல்லாவிட்டால் இலகுவாக பிசாசு நம்மை விட்டு, நம்மை தேவனை விட்டு பிரித்திருவான். அவன் சுட்டி தெரிந்து கொண்டிருக்கிறான், யாரை உழுத்தலாம், எங்கே தள்ளலாம். அவன் தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இருக்க. இந்த சாயங்கால வேளையிலே நம்முடைய எதிரியாகிய பிசாசு நம்முடைய வாழ்க்கையிலே ஊடுருவுகிற 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 3 காரியங்களிலும் மிக வெளிப்பாக நீங்க இருக்கணும். இது உங்களுக்கு தெரிந்த காரியம், ஆனா என் மனதில் நான் வாரப்படுறபடியால் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு காரியம் போதும், என்ன கவனிங்க, ஒரு காரியம் போதும் தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு வழி விலக பண்றது. பிர தினகரன் சொல்வார், இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்கின்றது கம்பிக்கு மேல நடக்கிறது போல, கரணம் தப்புனா மரணம் என்றுவார். ஒரு காரியம் போதும் நம்மை தேவனை விட்டு பிரிக்கிறது. ஆகவேதான் இந்த இதே இந்த காரியம் எனக்குள்ள வந்தது என்ன அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்றேன். தேவன் சபையிலிருந்து அநேகர் என்ன இந்த ஹோலிடேஸ்ல போயிருக்கிறார்கள் தான், கிட்டத்தட்ட 3 ஒரு பங்கு போயிட்டு விடுபுற நாட்களில் தேவனுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக கழிக்கணும். அதுக்கும் தேவன் நமக்கு கொடுக்குற ஒரு கிருபை தான். ஆனா நான் வீட்டிலிருந்து யோசிக்கும் திடீரெனக்குள்ள ஒரு சலனமும் ஒரு பயம். ஏனென்றால் இங்கே நாம் இருக்கும்போது ஒவ்வொரு ஞாயிறும் நாம் கூடி வருகிறோம், ஒரு வராட்டம் எடுத்து விசாரிக்கிறோம், அல்ல வந்தாலும் எப்படி இருக்கேன்னு ஒரு அளவுக்கு நாம் கேட்டுக்கொள்வோம். அவனை நேரடி கண்காணிப்புல இருக்கிறார். ஆனால் ஒரு நாடு விட்டு நாடு போகும்போது, அல்லது பட்டணங்களை விட்டு பட்டணம் போகும்போது பலவித மாற்றங்கள், வித்தியாசமான இடங்கள், வித்தியாசமான கூட்டுறவுகள், இடங்கள், பார்வைகள், போக்குகள், அங்கே போன இடத்துல விருப்பங்கள் மாறுகிறது, சில பேரின் டைரக்ஷன் மாறுது. அதுல ஒரு காரியம் போதும் ஒரு தேவனுடைய பிள்ளையை வழிவிலக்கப்பட்டது. என்ன சொல்றது, இந்த நாட்டிலும் இல்லை எந்த நாட்டிலும் பிசாசு சுத்தி திடுறாங்க. அப்படி இந்த இப்படியாக நான் யோசித்துக்கும் போது எனக்குள்ள ஒரு வெளிப்படையா நான் சொல்றேன், எனக்குள்ள ஒரு பயம், எங்கேயாவது நம்மளுடைய சபையத்தை போல யாராவது ஒரு விசுவாசி பிசாசு வழிவிலக பண்ணிடுவான்னு பயந்து. உண்மை நான் சொல்ல, இன்று வரைக்கும் ஆண்டவத்தில் ஊக்கமா அவர் எல்லாம் போயிட்டார்கள், நான் ஆண்டவத்தில் மண்டாடிட்டு இருக்கேன், போனபடி எல்லாரும் திரும்பி வந்துடணும். எதிராளியாகிய பிசாசு சுத்தி திரிறான் நம்மை தேவனை விட்டு பறிப்பதற்கு. ஆகவே சத்துரு நம்முடைய வாழ்க்கையிலே சோதிக்கிற, அதிகமாக அட்டாக் பண்ணுற, அல்லது அதிகமாக ஊடுருவுற 3 முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இந்த 3 காரியத்தை குறித்து நீங்கள் விழிப்பாக இருக்கணும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். 1வது காரியம் என்னவென்றால், நாம் விழிப்பா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றார், என்ன கவனிங்க, நம்முடைய ஜப வாழ்க்கையில நாம் மிக மிக விழிப்பா இருக்க. இத எனக்கு இதற்கு நேரம் இருந்தால் நீங்க வேத விரும்பிகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் இந்த சொற்றொடரை நீங்க கொஞ்சம் வேதத்தில கொஞ்சம் வாசித்து பாருங்க. அதிகமான இடங்களிலே ஜபமும் விழிப்பும் சேர்ந்தே வருது. விழித்திருங்கள், ஜபத்திலே விழித்திருங்கள், விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்கின்ற இந்த பதம் அதிகமான புதிய ஏற்பாடுல அதிகமான இடங்களில் சேர்ந்தே வருது. ஜபத்திலே விழித்திருங்கள் அல்லது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்கின்ற இந்த சொற்றொடர் அதிகமாக வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கதை பார்த்து நான் யோசித்தேன். அவங்க ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்த என்னவென்றால், யார் யாரெல்லாம் விழித்திருக்கிறார்களோ அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள், யார் யாரெல்லாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் விழித்திருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் அவர் மாம்சத்தில் வாழ்ந்த போது அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார். அவர்களுடைய பகிரங்க ஊழியத்தை எப்படி ஆரம்பித்திருக்கிறார், அவர் பகிரங்கமாக தன்னை வெளிப்படுத்தின 30வது வயதிலே யோர்தான் நதி கரையிலே யோவானுக்கு முன்பாகத்தான் முதல் தடவையாக 30வது வயதிலே இயேசு தன்னை பப்ளிக்கில் கொண்டு வர்றார். அதாவது ஜனங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தின 12வது வயதிலே இயேசு வேத பாரர்களை ஆலயத்தில் திறனடிக்கிறார். அதுக்கு பிற்பாடு 30வது வயதிலே யோர்தான் நதியிலே தான் அவர் வெளிப்படுகிறார். எந்த எப்படியான கட்டத்தில் இயேசு தன்னை வெளிப்படுத்த சொன்னால், யோர்தான் நதியிலே வந்து அவர் ஞான ஸ்நானம் எடுக்கிறார். சரி, ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் செய்த வேலை என்ன, கரை ஏறின உடனே அவர் செய்த 1வது வேலை என்ன, அவர் நோக்கி செய்தாராம் ஜெபம் பண்ணுறார். அவர் ஜெபம் பண்ற போது அங்க ஒரு காரியம் என்ன இருக்குது, அவர் இயேசு அவர் ஜெபம் பண்ணும் போது வானம் திறந்தது என்று வேதம் சொல்றது. நீங்க எடுத்து வாசித்து பாருங்க, லூக்கா சுவிசேஷம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. மூன்று இருபத்தி ஒன்று
ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது.
அதுக்குள்ள நீங்க வாத்தீங்கன்னு சொன்னால், ஆவியானவர் புறா உருவம் கொண்டு அவர் மேலே இறங்கி வந்தார். அல்லாமலும் வானத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் நான் பிரியமா இருக்கிறேன். என கவனிங்க, இயேசு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அவர் செய்த வேலை என்ன தெரியுமா, ஜெபம் பண்ணுறார். நீங்க கவனிங்க, யார் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாரோ அவர் நாம உற்று நோக்குறது நமக்கு மிகவும் தேவையான ஒன்று. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியானால் அவர் நாம மிகவும் உன்னிப்பாக கவனித்து பார்க்கவர். அவருடைய வாழ்க்கை, அவர் எப்படி ஜீவித்திருக்கிறார், இந்த பூமியில் அவர் வாழும் போது எப்படி அவர் ஜீவித்திருக்கிறார், எப்படி இருந்திருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன, அவர் எப்படி ஜனங்களோடு பேசியிருக்கிறார், அவர் எப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறார், எப்படி ஊழியம் செய்திருக்கிறார், எப்படி பிதாவின் சித்தத்தினர், எப்படி அற்புதங்கள் செய்திருக்கார், எப்படி மனதோடு கவனித்து பாருங்கள். எப்படி சொல்வது, அவரை கவனித்து பாருங்கள். அவர் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் கவனித்து பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். என கவனிங்க, மற்றவர்களை கவனித்து பார்க்கிறதை நிறுத்தி நாம் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்கிறதுல நம்முடைய கவனத்தை செலுத்துவர். பார்க்கிறது வர, கவனித்து பார்க்கிறது வர, அவர் இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் கவனித்து பார்க்கணும். அப்ப இயேசு ஞானஸ்நானம் எடுத்த உடனே அவர் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா, பிதாவை நோக்கி ஜெபம் பண்றார். அவர் ஜெபம் பண்ணும் போது என்ன நடக்கிறது, வானம் திறக்கிறது. The heaven was open to his prayer. அவருடைய ஜெபத்துக்கு பரலோகம் என்ன செய்யறது, திறக்கிறது. அப்பொழுது ஆவியானவர் புறா உருவம் கொண்டு இறங்கி வருகிறார். வானம் திறந்தது எப்போது, அவர் ஜெபம் பண்ணும் போது. இன்னைக்கு சிலர் சொல்றாரு, நான் ஜெபிக்கிறேன், வானம் வெண்கலம் போல இருக்கிறது பொழுது பதிலே இல்லை, விழுந்து விழுந்து மன்றாடுகிறேன், ஆனால் எனக்கு வானம் வெண்கலம் போல இருக்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், இது கூட பரவாயில்லை, ஏனென்றால் அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆனால் சிலர் ஜெபிக்கிறதே இல்லைங்க. என் மனதில் இருக்கிற கடவுளுக்கு முன்னால நான் சொல்றேனுங்க, என் மனதில் இருக்கிற பெரிய வேதனை, சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒழுங்காக செபிக்கிறது,
மன்றாடல்.
இப்ப ஒருவேளை நீங்களா யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க போல இருக்குது, உள்ளபடி ஒருத்தரும் எனக்கு ஒரு படி சொல்லவில்லை.
I feel in my spirit, that's why I am preaching. என் ஆவி நான் உணர்றேன், கத்தருக்கு நான் வாரப்போறேன், ஆகவே நான் பிரசங்கம் பண்றேன், பேசுறேன்.
உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க, அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், அதை நான் கேட்க வரல. நீங்க எப்படி ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் ஜெபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். இந்த வாரத்திலே நான் எத்தனை நாள் நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் ஆண்டவரோடு செலவழித்திருக்கிறேன், அல்லது எவ்வளவு நேரத்தை நான் ஆண்டவருக்கு ஒதுக்கி இருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு நேரம் நான் ஆண்டவரோடு உறவாடி இருக்கிறேன். என்னங்க, உனக்கும் எனக்கும் ஆண்டவர் முடிவில்லாத வாழ்க்கையெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த பூமியிலே நாம் 70 வயது வாழ்ந்தம் இல்ல, பலத்தின் மீதினால 80 வருஷம் இருக்குது. அதுக்கு பிறகு வாழ்ந்தாலும் என்ன நடக்குது போகுதுன்னே தெரியாம இருக்கு. இந்த குறுகிய வாழ்க்கைக்கு பிறகுதான் நமக்கு முடிவில்லாத வாழ்க்கையை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், நித்திய ஜீவனை ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார், முடிவில்லாத வாழ்க்கையை இயேசு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் பொய் சொல்லாத, அவர் சொன்னால் வார்த்தை மாறவே மாட்டார். விசுவாசி ஆமே சொல்லுங்க. என்னை விசுவாசிக்கிறவனுக்கு புரியுங்க, நித்திய ஜீவன் உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், அல்லது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் என்றென்றைக்கும் பிழைப்பான், வாழுவான் என்ற வார்த்தை இந்த உலகத்தில் சொன்ன ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, யோகானந்தர் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதருக்கு ஒளியாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள்ள தான் ஜீவன், அதாவது பரிபூர்ண வாழ்வு, பரிபூர்ண ஜீவன், நித்திய வாழ்வு, முடிவில்லாத வாழ்வு கிறிஸ்து இயேசுக்குள்ள தான் இருக்கிறது. அவர் தான் அதை உனக்கும் எனக்கும் தர முடியும். இயேசு உனக்கும் எனக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார், முடிவில்லாத வாழ்க்கையை தருவேன் சொல்லி. என்றென்றைக்கும் சதா காலங்களும் நாம் ஆண்டவரோடு வாழப் போறோம் இல்லையா. விசுவாசி நீங்க ஆமே சொல்லுங்க. இந்த வாழ்க்கையை இந்த பூமியிலே பெற்றிருக்கிற நாம் ஜெபம் பண்ண வேண்டியது எவ்வளவு முக்கியம் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த வேதம் முழுவதும் நான் புரட்டி கட்டி பார்க்கிறேன். ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஜெபத்தை குறித்து நான் பார்க்க வேண்டியதா இருக்குது. எந்த வேதத்தில் எந்த பக்தன் மன்றாட இல்லை, வேதத்தில் எந்த பரிசுத்தமான விண்ணப்பம் பண்ணல, இயேசு கிறிஸ்துவை ஜெபம் பண்ணிருக்கான. ஏன் மற்ற அடுத்தவர்களை நமக்கு யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவ ஜெபம் பண்ணி தான் வாழ்ந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்துவ ஜெபம் பண்ணி தான் ஊழியத்தை செய்திருக்கிறார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார். கடைசியில் சிலுவைக்கு அவர் போறதுக்கு முதல் தான் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில் எல்லாவற்றையும் அறிந்திருந்த இயேசு தன் ஆவியிலே கலங்கி கெத்செமனே தோட்டத்தில் தன் சீசைகளை தனக்கு நெருக்கமாக இருந்த 3 பேரை கூட்டிக் கொண்டு போய் குறிப்பிட்ட ஒரு தூரத்தில் நிறுத்தி அங்கால தனித்து போய் பிதாவை நோக்கி ஊக்கமாய் ஜெபம் பண்ணார். அவர் ஜெபம் பண்ணும் போது அவருடைய ரத்த நாளங்கள் எல்லாம் வடித்து ரத்த வேர்வை சிந்தினார். நான் வேதத்தை வாசித்து பார்க்கிறேன். ஆண்டவர் அதாவது போச்சவர்கள் அவட கை போடுறதுக்கு முன்பே ரத்தம் இயேசு சிந்தி ஆயிட்டு அவர் படப்போற பாடுகளை அவர் தன்னுடைய ஆவியிலே உணர்ந்த போது அந்த வேதனையினால் ரத்த நாணங்கள் எல்லாம் நரம்புகள் ரத்த நரம்புகள் நரம்புகள் தான் சர்வத்துக்கு ரத்தத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்றது, பகிர்ந்து கொடுக்கிறது. அவர் தான் படப்போகிற அந்த சிலுவை பாடுகளை நினைத்த போது நரம்புகள் வெடித்து ரத்தம் கொட்டித்தது என்று சொல்லி எழுதப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் இயேசு செய்த என்ன காரியம் தெரியுமா, பிதாவை நோக்கி முழங்கால் போட்டு ஊக்கமாய் ஜெபம் பண்ணார் என்று சொல்லப்படுது. எனக்கு அந்த காட்சி ரொம்ப எனக்கு மனதை தொடுகிறது. ஊக்கமாய் ஜெபம் பண்றார் அவர், ஜெபம் பண்ணி திரும்பி வார 3 பேரும் நல்லா நித்திர செய்யறார். அவரோ
மரண வேதனைப்படுகிறார். இதுல இருந்து ஜெபம் பண்ணுங்க, நான் போய் வரேன்னு சொல்லிட்டு போனார். இவங்க எல்லாரும் தலையாட்டினார். மூன்று பேர் நல்ல நித்திர. ஆண்டவர் வந்து பார்த்தார். அவரை அவங்களை பார்த்து ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஒரு மணி நேரம் கூட நீங்கள் பலித்திருக்க கூடாதா? ஜெபம் பண்ணக்கூடாதா? நீங்க இந்த இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க, நாங்க போயிட்டு வான்னு சொன்னாரு. ஓமன்றாங்க, ஆனா அதை செய்யல. சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்றார்கள், பேதுரு இந்த காரியத்தை பெந்தெகோஸ்து நாளுக்கு பிற்பாடும் பேதுரு இந்த சம்பவத்தை நினைத்து நினைத்து வேதனைப்படுவார். ஒரு மணி நேரம் கூட ஆண்டவரோடு நான் விழித்திருக்கவில்லைன்னு சொல்லி அவர் வேதனைப்படுவார் என்று சொல்லி சரித்திர ஆசிரியர்கள் அவருடைய சரித்திரத்தை கொடுத்து எழுதுறார். ஒரு மணி நேரம் கூட விழித்திருக்க முடியாத எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் இதை ஏன் இண்டிகேட் பண்றேன் என்றால், 24 மணி நேரத்தையும் ஆண்டவர் உனக்கும் எனக்கும் தந்திருக்க, ஒரு நாளில ஒரு மணி நேரம் கூட, ஒரு மணி நேரம் கூட நீ உன் தேவனோடு தனித்து உறவாடக்கூடாது. யோசித்து பார், ஒரு மணி நேரமாவது ஒரு நாளில தேவனோடு நீ ஜெபம் பண்ணக்கூடாது, உறவாடக்கூடாது, தேவனோடு நேரம் செலவழிக்க கூடாது, மன்றாடக்கூடாது, விண்ணப்பம் பண்ணக்கூடாது. சிந்திச்சு பார், பிரேயர் லைஃப் நீ அறிவாய், தேவன் அறிவார். வீட்டில் இருக்கிற மனைவியோ பெற்றோரோ சாட்சி சொல்ல முடியுமா உன் ஜெப வாழ்க்கையை குறித்து? என் மனைவி ஜெபிக்கிறவள், என் கணவர் ஜெபிக்கிறவர் என்று சொல்ல முடியுமா? உங்கள் பிள்ளைகள் உங்களை கவனிக்கிறார், என்னுடைய பெற்றோர் ஜெபிக்கிறவர் என்று பிள்ளைகள் சொல்ல முடியும்? நாம் செய்யாத ஒன்றை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்கிறது எப்படி? நீங்களே யோசித்து பாருங்க. என்ன கருமானவர்களே, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை சீர்தூக்கி பார். ஜெபிக்காதவன் விழித்திருக்காதவன், அவருடைய வாழ்க்கையிலே பிசாசு ஜெயமெடுப்பான். அவங்க சத்ருவின் கிரியைகளை ஜெயிக்க முடியாது. நாம் ஜெபிக்காவிட்டால் நமக்குள்ளே பரிசுத்தாவின் பலம் இருக்காது. இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்கவே கூடாது என்று ஆசாரியர்கள் கட்டளையிட்டு அதட்டி அனுப்புகிறார்கள். சீசர்களை அப்போஸ்தலர் அவர்கள் கூடி வந்து ஒருமனப்பட்டு தேவன் நோக்கி என்ன செய்தார்கள்? ஜெபிக்கிறார்கள். அவர்கள் ஜெபித்த போது ரெண்டு காரியம் நடந்தது. ஒன்னு, அவர்கள் கூடியிருந்த இடம் எல்லாம் என்ன செய்தான்? அசைந்தது. எப்போது அசைந்தது? அவர்கள் ஜெபிக்கும் போது. நான் சொல்லுறேன், ஒருவேளை நாம் ஜெபிக்கும் போது கட்டிடம் தான் அசையல பாருங்க, நம்முடைய இருதயமாவது அசையட்டும். பழங்கின ஒரு ஆமை சொன்ன, சில பேருடைய இருதயம் என்ன கொங்கிரீட் மாதிரி இருக்குது. நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட இருதயங்களை என்ன செய்வார்? அசைப்பார். ரெண்டு காலம் நடந்தது. அவர்கள் ஜெபிக்கும் போது அஸ்திபாரம் கட்டடம் அசைந்தது. மட்டுமல்ல, அவர்கள் எல்லோரும் தேவ ஆவியால நிரப்பப்பட்டார்கள். தேவ ஃபில் வித் தி ஹோலி ஸ்பிரிட். அவர்கள் தேவ ஆவியால நிரப்பப்பட்டார்கள், தேவனுடைய பலத்தினால நிரப்பப்பட்டார்கள். எழும்பினார்கள், போனார்கள் தெருவில், திரும்பவும் இயேசு குறித்து பிரசங்கம் பண்ணினார். இந்த நாமத்தை குறித்து நீங்கள் பேசக்கூடாது என்று சொல்லி அதட்டி கட்டளையிட்டு அனுப்பினார்கள். பயந்து போய் வந்து ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவர் எல்லாரும் ஆவியை நிரப்பினார்கள், எழும்பினார்கள் சிங்கம் போல, போனார்கள் திரும்பவும் அதே இடத்துக்கு, ஆலயத்துக்கு போனார்கள், தெருவுக்கு போனார்கள், திரும்பவும் நீங்கள் கொலை செய்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு எழுப்பினார், இவராலே அல்லாமல் ரட்சிப்பு இல்லை என்று முழங்கினார்கள். எனக்கு அறிமுகங்களே, இந்த பலம் எங்கே வந்தது? அவர்கள் ஜெபித்த போது தேவன் ஆவினாலே அவர்கள் செய்தார், நிரப்பினார். பரிசுத்த ஆவியின் பலம் இல்லாமல் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. இந்த பரிசுத்த ஆவியின் பலத்தை வல்லமை நாம் எங்கு பெற்றுக் கொடுத்து? நம்முடைய ஜெப தீரத்திலே தான் இதை நாம் பெற்றுக் கொள்ள முடியும். பாரு, இன்னைக்கு அநேகர் உள்ளே பலவீனமாய் காணப்படுறார். சோர்வு. தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஒரு விருப்பம் இல்லை, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்கள பிரியம் இல்லை. காரணம் என்ன? அவர்கள் தேவனோடு நேரம் செலவழிக்கிறது, கர்த்தரோடு உறவாடுறதில்லை, தேவ ஆவின் பலத்தினாலும் நிரப்பப்படுறதில்லை. நம்முடைய மாமிசத்திலே, நம்முடைய பலத்திலே ஆண்டவருக்காக நான் வாழ முடியாது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நான் நம்புறேன். மறுபக்கத்திலே நம்முடைய எதிராளி நம்மை பார்த்துட்டே இருக்கிறார். ரெண்டு காரியத்தில் அவன் கவனமா இருக்கான். ஒண்ணு, நாம் எங்க பலவீனமா இருக்கிறோமோ அங்கே நம்மளை பலவீனப்படுத்துறதுக்கு முயற்சிப்பான். ரெண்டாவது, நாம் எங்க பலவீனமா இருக்கிறோமோ அங்கே நம்ம இலகுவாக தள்ளுறதுக்கு முயற்சி செய்வார். அவன் நான் சொல்றது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் தெரிந்திருக்கவன். ஒவ்வொரு தேவனுடைய மனுஷனுக்கும் மனுஷிக்கும் தான் எங்க பலமா இருக்கிறேன், எங்க பலவீனமாக இருக்கிறேன், எங்க பலவீனமா இருக்கேன் என்பதை நாம் கண்டுகொண்டமா இருந்தால் நம்முடைய எதிராளியை குறித்து நாம் ஜாக்கிரதையா இருக்க முடியும். அவங்கதான் சொல்றது தெளிந்த புத்தி உள்ளவளாக இருக்கு. சவுண்ட் மைண்ட், தெளிந்த புத்தி. நாம் எங்க பலமா இருக்கிறோமோ அங்க நம்ம பலவீனப்படுத்த முயற்சிப்பா. நாம் எங்கே பலவீனமா இருக்கிறோமோ அங்கே நம்ம இலகுவாக பாவத்துல தள்ளுறதுக்கு அவன் முயற்சிப்பார். நான் விழிப்பா இருக்கணும். அதான் சொல்றது, விழித்திருங்கள். உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு, உங்களுக்கு ஒரு போராட்டம் உண்டு. உனக்கும் எனக்கும் ஒரு எதிராளி உண்டு, ஒரு போராட்டம் உண்டு. நாம் சாகும் வரைக்கும், இது வயது போனாலும் இந்த போராட்டம் தொடரும். பல்லு விழுந்து பார்வை குன்றி போனாலும் இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். நாம் மாமிசத்துல இருக்கும் வரைக்கும் நம்ம இந்த நமக்கு இந்த போராட்டம் இருக்கத்தான் செய்யும். உலகில ஆமே சொன்ன நகருமானவளே, சிவ வாழ்க்கையில நாம் வெளிப்பா இருக்க. ஒரு தேவனுடைய பிள்ளையை பிசாசு பின்மார்க்கமாக கொண்டு போறதென்றால் அவன் கை வைக்கிற முதலாவது இடம் என்ன தெரியுமா? சிவ வாழ்க்கை. எனக்கு அநேகர் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு வைங்க, உடனே செவிக்க மாட்டான். வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டு, தனி வாழ்க்கையிலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ அல்லது எதிலேயோ ஒரு பிரச்சனை வந்துட்டு போய் உடனே என்ன செய்வார்கள்? சோர்ந்து போய் சிவம் பண்ணாம இருப்பார். தேவனோடு இருக்கிற உறவை டெவலப் பண்ற உங்களோட மனசாட்சியை தொட்டு பார்த்து சொல்ல, நான் எப்படி ஜெபிக்கிறேன்? நீ ஜெபிக்காம இருக்க 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 நீ தேவ பலத்தை இழந்தே போயிடுவாய். தேவோட பிரச்சனத்தை நீ உணர முடியும். வனாந்திரத்தில் வாழ்றது போல இருக்கு. நாம் எல்லோரும் கவனிக்க வேண்டிய ஒரு ஏரியா, விழித்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. செபிக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் செபிக்கணும். ஏசு ஜெபம் பண்ணியிருக்கிறார். அப்போஸ்தலர்கள் ஜெபித்திருக்காங்க. நாமும் செபித்து தான் ஜெயம் எடுக்கணும். ஜெபித்து தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய ஓட்டத்தை ஓடணும், நம்முடைய ஊழியத்தை செய்யணும், நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். செபம் எல்லோரும் நாம் செபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தில் நாம் வளரவேணும், ஜெபத்தில் நாம் நிலைத்திருக்கணும். நாலு ரெண்டு இப்படியாய் சொல்றது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். ஏனெனில் உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஐயா என்னத்தை விட்டாலும் ஜெபத்தை விட்டுடார். என்ன கவனிங்க, என்னத்தை விட்டாலும் ஜெபத்தை விட்டுறார். தோல்விகள் தொடரலாம், கஷ்டங்கள் தொடரலாம், கவலைகள் தொடரலாம், ஆனாலும் உன் செபத்தை மாத்திர நிறுத்தாது. எல்லாவற்றையும் இன்னைக்கு நான் வாசித்தோம் இல்லையா சங்கீதத்தில், எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கார். துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் உடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும். தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அவன் தன் ஜபிக்கிறத விடல், உபத்திரவங்களுக்குள்ள போனாலும் அவன் ஜெபம் பண்றதை விடல். 1 தெசலோனிக்கர் 5:17 சொல்றது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ரோமர் 12:12 இப்படியாய் சொல்றது, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போஸ்தலர் 2:42 பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெபம் பண்றதிலே உறுதியாய் தரித்திருந்திருக்கிறார். ஒரு விடாப்பிடியான ஒரு தன்மை நமக்கு வேண்டும். ஜெபத்தில் என்ன வந்தாலும் நான் ஜெபிக்கணும், என்ன நடந்தாலும் நான் ஜெபிக்கணும், சந்தோஷமா இருந்தாலும் நான் ஜெபிக்கணும், துக்கமா இருந்தாலும் நான் ஜெபிக்கணும், என் தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் ஜெபிக்கணும், சந்திக்கப்படாவிட்டாலும் நான் ஜெபிக்கணும். நான் ஆண்டவரோடு உறவாடணும், நான் தேவனோடு பேசணும். மற்றவுடைய ஜெபத்திலேயே நாம் காலம் தொடர்றதுக்கு நினைக்க கூடாது. மார்க் 1:35 சொல்றது, இயேசு வனாந்திரமான ஒரு இடத்தில் போய் ஜெபம் பண்ணினார். மார்க் 13:33 இயேசு சொன்னார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு.
6:12 இயேசு மலையின் மேல் எல்லா முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். நான் கற்பனை ஒளி பார்க்கிறேன். நீங்க நாய்ப்புறையில் 12 மணிக்கு 12 மணி வரைக்குமே தாக்காற்றுறதே கஷ்டமா இருக்கு. இந்த 97, 98, 99 ஆண்டுகளில் சபையாக வாரத்துக்கு முதல் ஒரு நாய்ப்புறை தான் நான் வச்சுட்டு செய்து கொண்டேன். நான் கவனித்தாங்க ஒரு காரியம், கிட்டத்தட்ட 12, 1 அல்லது 2 வரைக்கும் கொஞ்சம் ஜனங்கள் உற்சாகமா இருந்து ஜெபிப்பார், மன்றாடுவார். அதற்கு பிற்பாடு நேரம் போக 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 அவர்களை ஜெபிக்க நடத்துறதே ரொம்ப கஷ்டமா, சிலர் முழங்கால் படியிட்டே குரட்ட விடுவார். அது ஒரு சிலர் அவருக்கு இன்றைக்கு இந்த நாட்டிலே இல்லை. அவங்க தங்கள் வெள்ளிக்கிழமை வேலைக்கு போயிட்டு பாவம் பகல் பொருளாக வெறிச்சு வந்து இரவரமாக ஒழித்து ஜபிக்கிறது கஷ்டம். ஆகவே இதை கவனித்து நான் சொன்னேன், நிறுத்துங்க நாய்ப்புற, நமக்கு தேவை ஜபம். பகலில் ஜப நேரத்தை கூட்டும், இரவுல ஜனங்கள் பகல் பகலாக ஜபித்துட்டு இனி பகல் பகலாக வேலை செஞ்சு விட்டு இரவுல வச்சு அவங்களை ஜபிக்கிறது கஷ்டமா இருக்கு. பகல ஜப நேரத்தை கூட்டும்னு சொல்லி இரவு ஜபத்தை நிறுத்தத்துக்கு யோசிக்கும். இங்க லூக்காவில் நான் வாசிக்கிறோம், அவர் இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எனக்கு கவனிங்க, ஒரு கூட்டமாயில தனியே இருந்து இயேசு இரவு முழுவதும் ஜெபித்தார். இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, இரவு முழுவதும் இயேசு அப்படி எதற்கு தான் ஜெபித்திருப்பார்? சரி, இப்ப என்னையும் உங்களையும் உங்களையும் எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு ஒருவேளை பல பிரச்சனைகள் இருக்கு. சில பேருக்கு வேலை இல்லாத பிரச்சனை இருக்குது, சில பேருக்கு குடும்ப பிரச்சனை இருக்குது, சில பேருக்கு வியாதி, சில பேருக்கு தேவைகள் இருக்குது, இனினும் பல சோ அண்ட் சோ. ஆகவே நாம் பட்டியல் போட்டு நான் ஆண்டவரே எனக்கு அதை தரும் ஆண்டவரே, இதை செய்யும் ஆண்டவரே, இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறேன், என் கண்களை நான் உறக்கத்துக்கு தூரமாக்கி இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று நாம் ஜெபம் பண்ணலாம் என்று வச்சுக்கொள்ளுங்க. ஆனா இயேசு எதற்காகத்தான் ஜெபிச்சிருக்கான் நீ கொஞ்சம் யோசிச்சு. அப்படி நான் யோசித்த வேலையில தான் அந்த அதிகாரத்தை நீ கீழே வாசி பார்ப்பேன்னு சொன்னா, இரவு முழுவதும் எதற்காக ஜெபித்திருக்கிறார் என்றதை நான் கண்டுவன். இயேசு அந்த இரவு முழுவதும் எதற்காக ஜெபித்திருக்கார் தெரியுமா? இரவு முழுவதும் மலையில ஜெபித்து இறங்கி வந்து ஒரு முக்கியமான காரியத்தை செஞ்சிருக்கிறார். என்ன செஞ்சார் தெரியுமா? அதுக்கு பிறகுதான் 12 அப்போஸ்தலர்களை இயேசு தெரிந்தார், தெரிந்து கொண்டார். அப்படியானால் இந்த 12 பேரையும் தெரிந்திருப்பதற்காக இரவு முழுவதும் இயேசு மலையிலே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணியிருக்கிறார். பிதாவானவர் நியமித்திருக்கிற அந்த 12 பேரையும் கண்டுபிடிப்பதற்காய், சரியாக அந்த 12 பேரையும் கண்டுபிடிப்பதற்காய், சரியாக 12 அப்போஸ்தலரை தெரிந்திருப்பதற்காய் இரவு முழுவதும் இயேசு ஜெபித்திருக்கிறார். இரவு முழுவதும் ஜெபித்து கீழே இறங்கி வந்து அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், 12 பேரை தனக்கு சீஷர்களாய் தன்னோடு இருக்கும்படி 12 பேரை ஆண்டவர் தெரிந்து கொண்டான்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுதான் நான் யோசிக்கிறேன், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது, முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கும்போது, அது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழிய வாழ்க்கையினாலும் சரி, நாம் ஆண்டவர் நோக்கி ஊக்கமாக ஜெபித்து தானுங்க தீர்மானம் செய்யும், ஊக்கமாக மன்றாடித்தான் நாம் முடிவுகளை எடுக்கணும். அப்படி நாம் ஊக்கமாக ஆண்டவர் நோக்கி ஜெபித்து மன்றாடி நாம் முடிவுகளை தீர்மானங்களை எடுக்கும் போது தேவனுடைய கரம் அதிலே கிரியை செய்யும், அநேக ஆபத்துகள் இருந்து நம்மை பாதுகாக்கும். பாருங்கள், இயேசு இரவு முழுவதும் ஜெபித்திருக்கிறார். நாம் ஜெபிக்க கற்றுக்கணும், இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. இப்ப வாசிங்க லூக்கா 18 அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 18 அதிகாரம் எல்லாரும் திருப்புங்க. முதலாவது வசனத்தை வாசிங்க.
சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார்.
சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக இயேசு ஒரு உபமையே சொல்லியிருக்கிறார். கவனித்து பார். இங்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல வர காரியம் தான் என்ன? சோர்ந்து போகாமல் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம் என்ன? அடிக்கடி நமக்கு ஜெபத்தில் என்ன உண்டாகுது? சோர்வு உண்டாகுது. யாருக்காவது சாப்பிடுறதுல சோர்வு உண்டானதுன்றது நமக்கு கேள்விப்படுறதே இல்லை. நித்திர கொள்றதுக்கு சோர்வு உண்டா? கதைக்கிறதுக்கு சோர்வு? ஆனா செபிக்கிறதுக்கு மாத்திரம்தான் சோர்வு. நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, ஆண்டவருக்கு கதைக்கிறவர்கள் அல்ல, செபிக்கிறவர்கள் தான் எங்க தேவை. செபிக்கிறவர்கள் தான் காரிய சித்தி உள்ளவர்களா இருப்பார். அவர்களுடைய வாழ்க்கையில தேவ கிருபை இருக்கும்பார். அதிகமாய் செபித்து கொஞ்சமாய் பேசுகிறவர்களுடைய காரியங்களிலே தேவனுடைய கிருபை அதிகமாக கிரியை செய்து நீங்க கவனிக்க முடியும். நாம் அதிகமாய் கதைத்து தேவனுடைய ராஜ்யத்துல ஒன்னும் பெருசா செய்ய முடியாது. அவை பேசுறதுல சொல்றதுல தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே இருக்கு. நம்முடைய பலத்துல தேவனுடைய நமக்குள்ள இருக்கிற தேவனுடைய பலத்துல தான் தேவனுக்காக எதையாவது செய்ய முடிய செய்யலாமே ஒழிய நம்முடைய சாதுரியத்தினால் நம்முடைய திறமையினால் கதைத்து பேசி ஆண்டவருக்காக இதையும் நாம் சாதிக்க முடியாது. நாம் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் செபிக்க வேண்டும். இதை குறித்தே ஒரு உபமையை அங்க சொல்லியிருக்கப்பார். சொல்லிட்டு சொல்றாரு ஏழாம் வசனம், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவளாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவளாக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுறேன். இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற விஷயத்தில் ஆண்டவர் இரக்கம் செய்யாமல் இருப்பார். சிஸ்டர் பிரதர், நீங்களும் நானும் இரவும் பகலும் தேவனை நோக்கி செய்கிற ஜெபங்கள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்களை தேவன் கேளாமல் இருக்கிறவர் அல்ல. நிச்சயமாய் தேவன் நமக்கு பதிலளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. தேவன் ஜெபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, ஜெபத்துக்கு பதில் தருவர். நீங்களே உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க, எத்தனை ஜெபங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு பதில் தந்திருக்கார், எத்தனை ஜெபங்களுக்கு ஆண்டவர் நமக்கு பதில் தந்திருக்காருல்ல. தேவன் ஜெபத்தை கேட்கிறார், மன்றாட்டுகளை கேட்கிற தேவன். இன்னைக்கு அநேகர வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, ஆனால் அதற்காக ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறது இல்லை, விண்ணப்பம் பண்றது இல்லை. மென்டாலிட்டியாய் சித்தப்பு புத்தியின்படி அறிவின்படி அதை தீர்க்கிறதுக்கு முயற்சிக்கிறார். தங்களுக்கு இருக்கிற அறிவையும் ஆற்றலையும் திறமையும் கொண்டு தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க முயற்சிக்கிறார். தேவன் நமக்கு கொடுத்த அறிவை பயன்படுத்துறது பாவம் இல்லை, ஆனா தேவனை சார்ந்து தேவனை சாய்ந்து நாம் அதை பயன்படுத்தணும். ஜெபித்து மன்றாடி தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய அறிவை பயன்படுத்துறது பாவம் இல்லை. அவரது வேத சொன்ன நீதிமொழிகளை உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள், அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். மற்றவர் நீ எதை செய்தாலும் உன் வழிகளிலே நினைத்துக் கொள். வீட்டை விட்டு வெளியிட போறியா? ஆண்டவரே என் வழிகளை உமக்கு ஒப்பு கொடுக்கு. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நீ யோசித்திருக்காயா? ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே என் காரியங்களை நான் நினைத்திருக்க இந்த காரியங்களை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கு. நான் கையிட்டு செய்யற காரியங்களை உமக்கு கையளிக்கிறேன். உங்களுடைய ஆளுகை இதுல இருப்பதா? உங்களுடைய ஆலோசனை இதுல எனக்கு தாருங்க. அது தனிப்பட்ட வாழ்க்கையோ, குடும்ப வாழ்க்கையோ, ஊழிய வாழ்க்கையோ, வட்டவர் எனிதிங், ஹி இஸ் த லோர்ட் ஃபார் எவ்ரி திங் இன் அவர் லைஃப். லூக்கா 21:36 சொல்றது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஒழித்திருங்கள். இந்த அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்க்க சொன்னால் இரண்டாவது வருகை, ஆண்டவுடைய இரண்டாவது வருகையை குறித்து சொல்லப்படுது. அது அந்த இந்த இரண்டாவது வருகையில என்னென்ன சம்பவிக்கும் என்று இயேசு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியாக சொல்றாரு, ஆகையால் இனி சம்பவிக்க போற இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீக்க பாத்திரராய் என்னும் பாத்திரராய் இருக்கும்படிக்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி ஒழித்திருங்கள். ஆகவே தீமைக்கு தீங்கைக்கு பிசாசன் கண்ணிகளுக்கு நாம் தப்பி ஆண்டவருக்கு முன்பாக நாம் நிக்கிறதுக்கு பாத்திரவான்களாக இருக்கணுமா இருந்தால் நாம் எப்பொழுதும் ஜெபம் பண்றவர்களாக இருக்கணும். ஐயா, ஜெபிக்கோட வாழ்க்கை செழிக்கும் பாருங்க. ஜெபிக்கிற வாழ்க்கையில தேவனுடைய கரம் இருக்கும் பாருங்க. ஜெபிக்கோட வாழ்க்கையில தேவனுடைய ஆலோசனை கிரியை செய்யும் பாருங்க. அவருடைய அபிஷேகம் இருக்கும் பாருங்க. ஜெபிக்கிறவன் தான் தேவனை நம்புவான் பாருங்க. தன்னை நம்புறோம், ஏன் ஜெபிக்கணும்? பிசாசு அதிகமாக நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற ஒரு ஏரியா சிவ வாழ்க்கை. காலை இருந்து மாலை வரைக்கும் எத்தனையோ வேலைகளை செய்வோம், திட்டமிட்டு ஜமீன் வச்சு எத்தனையோ காரியங்களை செய்வோம், எங்கெல்லாம் போவோம், ஆனால் செபிக்கிறத மாத்திரம் விட்டுரும். ஆனா தேவ கிருபை நாம் நம்மோடு இருக்க முடியாது. ஆண்டவுடைய இறக்கத்து நிமித்தம் கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ற உங்களுடைய ஜெப வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். தேவன் அறிவார், பிசாசும் பார்த்துட்டு இருக்க. நீங்க எந்த அளவுக்கு ஜெபிக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கையில ஜெயம், அந்த அளவுக்கு தான் அவருடைய வாழ்க்கையில விடுதலை, அந்த அளவுக்கு தான் நீ கையிட்டு செய்யற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. குடும்பமாக ஜெபிக்கணும், தனியாய் ஜெபிக்கணும், சபையாய் கூடி வந்து ஜெபிக்கணும், கதவுடைத்து ஜெபிக்கணும், தனியே இருந்தும் மன்றாடவும், கூடி வந்து நாம் மன்றாடும். This is biblical. இது வேதம் நமக்கு சொல்ற தாத்பரியம். சீசர்கள் தனியே இருந்து ஜெபித்திருக்கார்கள், கூடி ஜெபித்திருக்கார்கள். ஜெபவழியாகி 9 மணி நேரத்தில் அவர்கள் கூடி ஒவ்வொரு நாளும் பின்னர் 3 மணிக்கு கூடி கூடி ஜெபித்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய அப்போஸ்தலர், சூப்பர்நேச்சுரலா காரியம் நடக்குது, அற்புதம் நடக்குது, மரக்கம் நடக்குது, ஜனங்கள் ரட்சிக்கிறார்கள். பட் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 3 மணிக்கு கூடி ஆலயத்தில் செபித்திருக்கிறார்கள், ஒரு நேரத்தை நியமித்து கூடி வந்து செபித்திருக்கிறார்கள். யோபா பட்டணத்தில் ஒரு வீட்டில் பேதர் இருக்கிறார், திடீர்னு அவருடைய உள்ளத்தில் ஜெபிக்க விருப்பம் வரும், மேல் வீட்டு அறையில போய் ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கிற வேளையில் அவருடைய மன கண்கள் திறந்து வானத்தில் இருந்து ஒரு தரிசனத்தை பார்த்தார். வானத்தில் இருந்து ஒரு கூடை இறங்கி அவன் ஜெபிக்கிற வேளையில் தேவ தரிசனத்தை காண்கிறான். அதுல இந்த உலகத்தில் இருக்க எல்லா என்ன மிருக ஜீவன்களும் அதுல வைக்கப்பட்டு அல்லாமலும் பேதுருவே நீ எழுந்து அடித்து புசி என்கின்ற ஒரு சத்தத்தை தான் கேட்டதாக அவர் சொல்றார். எப்பொழுது அவன் தேவ தரிசனத்தை காண்கிறான், அவன் செபித்த போது. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய வார்த்தைகளையும் தேவ தரிசனங்களையும் காண வேண்டும் என்றால் தேவனுடைய ஜனங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, சபையில இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன், புத்தி சொல்லுகிறேன். இதை கேட்கிறதும் கேட்காததும் உங்களை பொறுத்தது. உன்னுடைய ஆத்மாவை நீ காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீ ஜெபிக்கணும். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீ ஜெபிக்கணும். சபைக்கு நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு நீ ஜெபிக்கணும். மற்றவங்களுக்கு நீ ஆசீர்வாதிக்க ஜெபிக்கணும். ஏன், உனக்கே நீ ஆசீர்வாதம், நீ ஜெபம் பண்ணித்தான். நாம் தேவனோடு உறவாடுகிற அந்த நேரத்தை விட்டுறக்கூடாது, தேவனோடு செலவழிக்கிற அந்த நேரத்தை விட்டுறக்கூடாது. வேதத்தில் எல்லாரும் ஜெபித்திருக்கார், ஜெபித்து ஜெபித்து தான் ஜெயம் எடுத்திருக்கார். ஜெபத்தில் டெவலப் பண்ணணும். ஒரு மணித்தியாலும் 2 மணித்தியாலும் முடிந்தால் உபவாசித்து ஜெபித்து, முடிந்தால் குடும்பமாய் ஜெபித்து, அல்லது உங்கள் பக்கத்தில் இருக்க கூப்பிட்டு ஜெபித்து மன்றாடுங்க. ராஜ்யம் வரட்டும், தேவனுடைய ராஜ்யம் வரட்டும். சபைக்காய் மன்றாடுங்க, ஊழியங்களுக்காய் மன்றாடுங்க, ஊழியர்களுக்காய் மன்றாடுங்க. அப்பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார். நாம் வெளிப்பா இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு ஏரியா நம்முடைய செப வாழ்க்கை. தயவு செய்து செபிக்க கற்றுக்கொடுங்க, செபத்துல சோர்ந்து போகாம இருக்கு, செப வாழ்க்கைய டெவலப் பண்ணுங்க. அது அது அன்றைக்கு 6 மணித்தேரம் செபித்தா 5 வருஷம் போனா இன்றைக்கும் அந்த அறுவரி பிள்ளைகள் மாதிரி 6 மணித்தேரம் ஜெபிச்சு கொண்டு குணம் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடாது. செபிக்கிறது நாம் வளரணும், மன்றாட்டு வீரர்களாக மாறன். அவங்க தான் தேவ சேனையாக இருக்க முடியும், அவங்க தான் பிசாசை ஜெயிக்க முடியும், அவங்க தான் சத்ருவின் கோட்டை உடைக்க முடியும். அவ சபையில் இருக்க நாம் எல்லாரும் செபிக்கிறவளாக மாறும். எடை மன்றாட்டும் நான் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பம் இன்றையிலிருந்து கூட ஜெப வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும், ஒரு திருப்பம் உண்டாகும். செபிக்கிற நேரத்தை கூட்டணும், ஒழுங்காக செபிக்க கற்றுக்கொள்ளணும். குடும்பமாக உட்கார்ந்து பிள்ளைகளை முழங்கால் போட வச்சு செபிக்கணும். சின்ன பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, இரு முழங்கால் சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க, மன்றாடுங்க. அதற்கு செபிக்க தேவை, செபிக்க கத்துக் கொடுங்க, பிள்ளைகளுக்கு செபிக்க சொல்லிக் கொடுங்க. அதுக்கு பிள்ளையாண்டு நடக்க வேண்டிய விதத்தை அவன் நடத்த அவன் முதல் வயதிலும் அதை கைவிடாதிருப்பார். சின்ன பிள்ளைகளுக்கு நாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும். தாய் தகப்பன் ஜெபிக்கிறத பார்த்து சின்ன பிள்ளைகள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளும். அப்போது நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார். அவருடைய படிப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். மற்றும்படி நாம் நம்முடைய சுயபலத்தில் சேர்ந்தெல்லாம் நமக்கு ஜெயத்தை கொண்டு வராது. பெற்றோர் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் மன்றாடுவர்களாக இருக்கும். அவை நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு, நாம் விழித்திருக்க வேண்டிய முதலாவது ஒரு ஒரு நம்முடைய வாழ்க்கையில விழித்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய ஜெப வாழ்க்கை. இதை திருட பிசாசு முயற்சிக்கிறான். நான் முதல் சொன்னது போல ஒருவனை தேவனை விட்டு திசை திருப்பதற்கு பிசாசு கை வைக்கிற முக்கியமான ஒரு ஏரியா நம்முடைய ஜெப வாழ்க்கை தான். நான் செபிக்கும் போதுதான் தேவன் என்னோடு பேசுகிறார், என்னோடு இடைப்படுகிறார், தன்னுடைய ஆவியார் என்னை நிரப்புறார், பலப்படுத்துகிறார், திட்டங்களை தருகிறார், ஆலோசனைகளை தருகிறார், பலப்படுத்துகிறார். நான் வாசித்தோம் இல்லையா, என் ஆத்மாவிலே பலன் தந்து, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு கொடுத்தீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஏங்க நமக்குள்ள சோர்வு, அடிக்கடி சோர்ந்து போறோம். ஏன் நமக்கு உள்ளான மனுஷன் பலம் இல்ல, சத்துவம் இல்ல, நான் செபிக்கிறது இல்ல, மண்டாடுறதில்ல, தேவனோடு நேரம் செலவழிக்கிறேன், செபிக்கிறதுக்கு நேரம் இல்ல. இன்னைக்கு சில தேவனுடைய பிள்ளைகளுடைய வீட்டில் சினிமா, ரெண்டு மணித்தாலும் மூன்று மணித்தாலும் முன்னுக்கு இருந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கிறார். அது வேற கேள்வி, சினிமா பார்க்கறது பாவமா? மறுபக்கம் நீங்க கேட்டு பாருங்களேன், சினிமா பார்க்கறதால பக்தி வித்தி அடையணுமா? பதவி இலகுவாயிரு. சினிமா பார்த்து பக்தி வித்தி அடைந்தவர்களால சொல்லுங்க. ஒருவேளை கேட்பாங்க, யாரும் சினிமா பார்க்க கூடாது என்று வேதத்துல எங்கே எழுதிக்கிட்டு? நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், வேதம் எழுதப்பட்ட காலத்துல சினிமா இருக்கு. இதெல்லாம் இன்றைய நவீன கண்டுபிடிப்பு, இன்டர்நெட் எல்லாம் அந்த நாட்கள் இருக்கு. இன்றைய நவீன கண்டுபிடிப்பு இன்டர்நெட்ல, கம்ப்யூட்டர்ல போய் இன்டர்நெட்ல இருக்கிறதுக்கு மனுத்தியாளன் சினிமா மனுத்தியாளன். அவர் இவர் ஆட்டத்தெல்லாம் பார்த்து ரசிக்கிறது, இதுல என்னதான் லாபம் இருக்கு? யூ வேஸ்டிங் யுவர் டைம். அந்த நேரத்திலேயே ஆண்டோட செலவழிக்க கூடாது. உனக்கும் ஆசீர்வாதம், உன்னாக மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதம். பார்க்க கூடாது எல்லாம் போய் பார்க்க, இருக்கிற பக்தி பரிசுத்தத்தை உழந்து ஹரிதா உனக்கு ஒரு எதிராளி உண்டு என்பதை மறந்துடாது. சினிமா மூலமாக ஏன் உன்னை கெடுக்கப்படும்? எனக்கு எத்தனை அதுக்கு அடிமையாக போய் கிடைக்கிறார். ஒரு நாளைக்கு மூன்று படம் பார்க்கணும்னா எனக்கு ஒருவர் சொன்னார், ஒரு நாளைக்கு மூன்று படம் பார்க்காட்ட ஒரு மாதிரி இருக்கு. ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கான்னு வேதம் தெளிவா சொல்ற, அதை இதே பேதர் எழுதுறார். ஒரு எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதற்கு அவன் அடிமை, சினிமாவுக்கு அடிமை ஆயிட்டான், ஸ்பீடுக்கு அடிமை, சிச்சில பாவங்களுக்கு அடிமை. அதை அவர்களை டொமினேட் பண்ணு, அதை செய்யாம. எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், இன்றைக்கு ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கு. ஆரம்ப நாட்களிலே அவர், அவருக்கு சத்தியத்தை சொல்லி அவர் ரட்சிப்புகளை வரும்போது அவர் போது பஸ்து பாவிக்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு அந்த போது காலை எழும்பி அதை அடிக்காட்ட கை காலெல்லாம் நடுங்குது, அடிட் இல்லாமல் இருக்க முடியாது, இல்லாட்டால் வாழ முடியாது என்கின்ற நிலைமைக்கு வந்தாச்சு. அவர் வேதம் எவ்வளவு தொலைவா சொல்றது பாருங்க, ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கானோ அதற்கு அவன் அடிமையா இருக்கிறான். ஏசு தெளிவாய் சொன்னார், பாவம் செய்யற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறார். ஆனா அவர் குட் நியூஸ் என்னவென்றார், மெய்யாகவே குமாரன் விடுதலாக்கினார், அவன் விடுதலாக. பாவத்திலிருந்து நம்மை விடுதலாக்க இயேசு கிறிஸ்து தவிர வேறு ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவை செபிக்க கற்றுக்கொள்ளும், செப வாழ்க்கையை டெவலப் பண்ணும். குடும்பமாக ஜெபிங்க, தனிய ஜெபம் பண்ணுங்க, கூடி வந்து மன்றாடுங்க, செப நேரத்தை கூட்டுங்க, தேவனோடு உறவாடுங்க, கர்த்தரோடு உறவாடுங்க, ஆண்டவரோடு நேரம் செலவழிங்க, கர்த்தர் முகத்தை தேடுங்க. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு எதிராளி உண்டு. உங்களை விழுங்குறதுக்கு அவன் சுத்தி திரிகிறான் சிங்கம் போல. உங்களை பின்மார்க்கமா தள்ளுறதுக்கு, தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு, பாவத்தில் தள்ளுறதுக்கு, அசுத்தத்தில் விழுத்துறதுக்கு சுத்தி திரிகிறான். நமக்கு ஒரு எதிராளி உண்டு. போட்டும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஏரியா நம்முடைய செபவாழ் பிசாசு அதிகமாக கை வைக்கிற ஒரு இடம் நம்முடைய செபவாழ். நீங்க கண்டினியூவாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது, ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபம் பண்ணி கண்டினியூவாக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்களோட ஜெப வாழ்க்கை ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஒரு நாள் ஜெபம், சில பேர் திங்கட்கிழமை ஜெபம் பண்ணுவாங்க, பேந்து வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து அனல் அடைகிறது, புறவேந்து திங்கள் புதன் வியாழன் வேற எங்கேயும் வெள்ளி சனி நேரம் இருந்தா அப்படி ஆயிடுச்சு. ஆண்டவரை தேர்றதுக்கு இதுவா காலம் யோசிப்பார். இப்படியே நாம் ஆண்டவர் தேர்ற உனக்காக காத்துட்டு இருக்காரு. எப்ப இந்த சமூகத்துக்கு வருவார், எப்பயும் வந்து இந்த சமூகத்தில் இருப்பார். தேவன் காத்துட்டு இருக்காரு. நான் சொல்றேன், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வேறு காரியம் இருக்குது. திங்க் அபவுட் தட். நாம் ஜெபிக்கிறவளா இருக்கணும். ஃபாதர் அழகா பாடினார் இல்லையா, என் ஜீவ நாளெல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். பரிசாக ஊழியம் செய்யாவிட்டாலும் ஜெபிக்கிறவளா இருங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஆனா அதுக்கு முதல் ஜெபம் ஜெபிக்கிறவளாக இருக்கு. ஊழியம் செய்து விழுந்து போனவங்க நான் கேள்விப்பட்டேன், ஆனா ஜெபம் பண்ணி விழுந்து போனவங்க நான் கேள்விப்பட்டது இல்லை. ஜெபிக்கிறவங்க தான் சபைக்கு ஆசீர்வாதமாக இருப்பார், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபிக்கிறவர்கள் தேவையில்லாம பெருமை பாராட்ட மாட்டார்கள், தேவையில்லாம கதைக்க மாட்டார்கள், தேவனுக்கு பயப்படுறவர்களாக இருப்பார். அவர்கள் பேசுவார்கள், தேவனுக்கு கிரியை செய்வார். அவையின கருமானவர்களே, நாம் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். சரி, நான் ஆமே சொன்னேன். ரெண்டு முக்கியமான ஏரியா சுருக்கமாய் பார்த்து நாம் கத்தோட பந்திக்குள்ள கடந்து செல்லணும். இரண்டாவது, நாம் கவனமாக விழிப்பாக இருக்க வேண்டிய இரண்டாவது ஏரியா என்னவென்றால் நம்முடைய ஃபெய்த், விசுவாசம். முதலாவது ஜெபம், இரண்டாவது எபேசியர் ஆறாவது அதிகாரம். சீக்கிரமா பாருங்க, ஆறாவது அதிகாரம் 10-17 வரை வாசிங்க. முக்கியமான ஒரு போர்ஷன், தயவு செய்து எல்லாம் எடுத்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:10-17 வரை வாசி.
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவராகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும் படிக்கு தேவனுடைய சர்வாதங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசனத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னி எல்லாம் அவித்துக் கொள்ளத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள்.
எல்லாவற்றுக்கும் மேலாக என கவனிங்க, இந்த போஷன் மிக முக்கியமான ஒரு காரியம். கடைசியாக என் சகோதரர், எபேசியருக்கிற நிறுவத்தை சொல்ற கடைசியாக நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்னவென்றார், கர்த்தரிலும் அவர் சத்துவத்திலும் பலப்படுங்கள். ஏனென்றால் பிசாஸ் உங்களுக்கு ஒரு எதிரி உண்டு. அவன் தந்திரங்களோடு எதிர்த்து நிக்க திராணி உள்ளவளா இருக்கும்படி தேவடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்க என்று அது கீழே சர்வாயுத வர்க்கங்களை குறித்து சொல்லிக் கொண்டு போறார். அதுக்கிடையில இந்த 12 சொல்றாரு, பொல்லாத ஆவின் சேனைகளோடு என்ன உண்டா, நமக்கு போராட்டம் உண்டு. அதான் நான் முதலில் சொன்னேன், நமக்கு ஒரு எதிரி உண்டு, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு. யாரோடு நமக்கு போராட்டம் உண்டு? பொல்லாத ஆவின் சேனைகளோடு. என்ன பாருங்க, உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறோடு உங்களுக்கு போராட்டம் இல்லை. வேதம் இந்த வசந்த வாசி பாருங்க, நமக்கு மாமிசத்தோடும் ரத்தத்தோடும் போராட்டம் இல்லை. யாரோட போராட்டம் இருக்குது? அந்தகார லோகாதிபதி அதன் சேனைகளை பிசாசோடு நமக்கு என்ன இருக்குது? போராட்டம் இருக்குது. ஆனா இந்த போராட்டத்தில் நீ தரித்தில்லை, உன்னோடு இருக்கிற ஒரு பெரியவர் ஹல்லேலூயா, இயேசு உன்னோடு இருக்கிறார்.
இந்த போராட்டத்தை நீ தனித்தில்லை, இயேசு உனக்குள்ள இருக்கார், உன்னோடு இருக்கிறார். ஆனால் நமக்கு போராட்டம் பிசாசோடு, ரத்தத்தோடும் மாமிசத்தோடும் அல்ல, அதாவது எந்த மனிதர்களோடும் போராட்டம் இல்லை. இந்த சத்தியத்தை நீயும் நானும் அடிப்படையாக தெரிந்து கொள்ளும். இதை அறிந்தமா இருந்தால் மற்ற கூட ஏன் நாம போராடுவோம்? என்ன கவனி, ஏன் பிரச்சனை, ஏன் மற்ற கூட போராடும்? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளோட போராடுறது, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோடு போராடுறது, இது எல்லாம் சத்துருவின் தந்திரங்கள் இல்லையா? சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சிஸ்டர் பிரதர், வசனம் தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்றது, ரத்தத்தோடு மாமிசத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையோடு, ஒரு மனிதனோட மனுஷன் நமக்கு போராட்டம் இல்லை. நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முதல் அப்படி இருந்தோம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாறிவிட்ட பிற்பாடு இனிமேல் நமக்கு ரத்தத்தோடு மாமிசத்தோடும் போராட்டம் இல்லை. நமக்கு பிசாசோடு, அந்தகார லோகாதிபதிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆனால் பிசாசு நம்மை திசை திருப்பி விடுறார். மனித கூட போராட வைத்து பிசாசோடு போராடுறதை நிறுத்தி நம்ம டேர்ன் பண்ணி விடுறோம் பாருங்க. சரி, மற்றவன் நமக்கு அநியாயம் செய்யணும் செய்யறாங்க, இதற்காக நம்ம போராட சொல்லியா வேதம் சொல்லுது? உங்களை குறித்து இல்லாத ஒன்று சொல்லிட்டு விட்டார். உங்களை போராட வேதம் சொல்லுது, அல்லது என்னை போராட வேதம் சொல்லுது? நான் ஒரு பிழையும் செய்யல, நன்மைதான் செஞ்சேன். எனக்கு உண்டானதை கொடுத்தேன், கஷ்ட நேரத்தில் உதவி செய்தேன், நன்மையாக பேசினேன், எல்லாத்தையும் மறந்துட்டா, என்ன குறித்து இப்படி ஆய் சொல்லித்தான், என் குடும்பத்தை குறித்து இப்படி ஆய் சொல்லித்தான், என் பிள்ளைகளை கொண்டு என்னால் தாங்க முடியல, போராட்டம். ஆனால் வேத சொல்லுது, ரத்தத்தோடும் மாமிசத்தோடும் நமக்கு என்ன இல்லை, போராட்டம். துறைத்தனங்களோடு, அந்தகார லோகாதிபதிகளோடு, அவைகளின் சேவையோடு நமக்கு போராட்டம். நான் காரியம் ரகசியம் சொல்லட்டுமா? மனிதர்களோடு மாமிச பிரகாரமாக போராடுகிறவர்கள் அந்தகார சேனைகளோடு போராடி ஜெயிக்க முடியாது. ஏனென்றால் இயேசு என்ன சொன்னார்? சத்துருக்களை சினை, அவை மனிதர்களோடு நாம் மாம்ச பிராரம்பமாக போராடுவோமா இருந்தால் நாம் பிசாசை ஜெயிக்க முடியாது. நமக்கு போராட்டம் அந்தகார சேனைகளோடு. எத்தனையோ பேர் இன்றைக்கு பிசாசின் பிடியில கிடக்கிறார்களே, உன் கண்களால உனக்கு பக்கத்தில், உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்கள், நீ போய் வாரவர்கள், உன்னுடைய நண்பர்கள், நீ வேலை செய்யறதுல இருக்கிறவர்கள், எத்தனை பேருக்கு பிசாசின் பிடியில கிடக்கிறார். அவர்களை விடுதலாக்க வேண்டிய பொறுப்பல்லவா உனக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை விட்டுட்டு நான் மனித கூட போய் போராடி கூட சண்டை பிடிக்கிறேன், பேச்சு. சில பேர் எனக்கு சொல்லியிருக்கேன், காது கேட்க ரட்சிப்ப கொஞ்சம் கலத்தி வச்சுட்டு வரணும் போல இருக்கு. நான் யோசிக்கிறேன், இவங்க நினைச்ச நேரம் கலத்துறதுக்கும் இவங்க நினைச்ச நேரம் போடுறதுக்கும் இவங்க சேமிச்ச சொத்தா யோசிச்சு பாரு. ரட்சிக்கப்பட்டவங்க சொன்ன வார்த்தை, சரி. இப்ப நாம் காரியத்துக்கு வருவோம். இரண்டாவது நாம் விழிப்பார்க்க வேண்டியது விசுவாசம். போராட்டம் என்ன, பொல்லாத ஆவிகள் சேர்ந்து நமக்கு போராட்டம் உண்டு. இப்படி எல்லாம் சொல்லிட்டு சர்வாயுத வர்க்கத்தை சொல்லிட்டு வந்து இந்த 16 வசனத்துல அவர் கவனிச்சு பாருங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக கவனிக்கணும். இது சர்வாயுதங்களை குறித்து சொல்லிக் கொண்டு வந்தவர் உடைய சொல்றாரு, எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை படித்தவர்களாய் நில்லுங்கள். இன்னைக்கு சிலவருக்கு விழுகிறதுக்கு வருவோம், ஆனா தி பைபிள் சேஸ் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாய் நில்லுங்கள். என்ன கவனிங்க, பிசாசு தாக்குற முக்கியமான ஒரு ஏரியா ஜெப வாழ்க்கை, ஜெபம் என்று பார்த்தோம். இரண்டாவது காரியம் நம்முடைய விசுவாசம். ஆகவேதான் விசுவாசம் கேடத்தை பிடித்தவர்கள் இந்த இதை வழங்கணுமா இருந்தால் நீங்க ஒரு யுத்தத்தில் அந்த நாட்கள்ல இந்த நாட்கள் இருக்கிற போல இல்லையா, இல்ல அந்த நாட்கள் அவங்க பட்டயம் வில்லு கேடகம் பிடிச்சுதான் நிற்பாங்க. பாதுகாப்பே ரோம போர்ச்சுகளுடைய கேடகம் மிக பெருசாக இருக்கும்னு சொல்லுவார். பிடித்தால் தலையிலிருந்து முழங்கால் வரைக்கும் போகுமா, பிடித்திருக்க கேடகம் அதான் உங்களுக்கு பாதுகாப்பு. யுத்தத்துல ஒருத்தன் கேடகம் இல்லாம போமாட்டான். பிசாசுக்கு விரோதமான யுத்தத்துல நாம் ஜெயிக்க வேணுமா இருந்தால் நமக்கு என்ன வேணும்? விசுவாசம். என்ன கவனிங்க, ஜெபிக்கிறது மட்டுமல்ல நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். நமக்கு விசுவாசம் தான் நாம் விசுவாசம் என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். இன்னைக்கு அநேகர் ஜெபிக்கிறார்கள் ஆனா விசுவாசம் இல்லை. விசுவாசம் உள்ள ஜெபம் தான் கிரியை நடப்பிக்கும், காரியங்களை நடப்பிக்கும். விசுவாசிக்காமலும் ஜெபம் பண்றவர்கள் இருக்கார்கள், அது வேற. ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் தான் காரியங்களை கச்சிதமாக நடத்தும். பாருங்க எபிரேயர் 11:6 நீங்க 11 ஆறாம் வசனத்தை வாசித்து பார்த்தா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். அப்ப இந்த விசுவாசத்தை நம்ம விட்டு எடுத்து விட்டால் தேவனை பிரியப்படுத்துவது முடியாது. ஆகவேதான் பிசாசு அதிகமாக நம்முடைய விசுவாசத்துல கை வைக்கிறதுக்கு முயற்சிக்கிறான். எனக்கு அறிமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ள தேவன் ஆரம்பித்திருக்கிற அந்த விசுவாசத்தை கவனமாய் காத்துக்கொள்ளவன். இந்த இவரையர் 11:6 வாசித்து பாருங்க, இந்த விசுவாசத்துக்காக எவ்வளவு பேர் பாடுபட்டிருக்கார், வாளாலே அறுப்புண்டார், கல்லறி உண்டார், அக்கினிக்குள்ளே போடப்பட்டார், மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து திரிந்தார், பிள்ளைகளை சாக கொடுத்தார். எழுதி கொண்டே போறார். எதற்காக? விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். நான் வாசிக்கும் இல்லையா, விசுவாசத்தை தொடக்கிறவர் முடிக்கிறவர், உங்களுக்கு உள்ளே இருக்கிற இந்த விசுவாசத்தை உருவாக்கினவர் தந்தவர் இயேசு கிறிஸ்து. கவனிங்க, ஆண்டவர் உங்களுக்குள்ள தந்த இந்த பெரிய பொக்கிஷமாக விசுவாசத்தை ஒரு வாழ்க்கையில என்ன வந்தாலும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, காத்துக்கொள்ளுங்க. தேவனை திருப்திப்படுத்துறது விசுவாசம், தேவனை மகிமைப்படுத்துறது விசுவாசம், வியத்தகு செயல்களை புரிகிறது பாருங்க விசுவாசம், வீர சாகசங்கள் எல்லாம் செய்யும் பாருங்க. வேதம் முழுவதும் நாம் பார்க்கிறோம் விசுவாசத்தினாலே அவர்கள் என்னத்தை எல்லாம் செய்தார், அக்கினியின் உக்கிரத்தை அவிழ்த்தார்கள், அற்புதங்களை செய்தார்கள். பை ஃபெய்த், 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 விசுவாசம், விசுவாசம், விசுவாசம். ஆகவேதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு பார்க்கிறார். ஒரு காலத்திலே நல்ல விசுவாசமாக இருந்தார்கள், ஆனால் இன்றைக்கு அதே நபர்களை பார்க்கும்போது அவர்கள் விசுவாசத்தை பிசாசு எடுத்துக்கொண்டார். ஆனால் நீயோ தேவனுடைய பிள்ளையே கவனமாரு. ஆகவேதான் யூதா எழுதுறாரு, அன்றியும் பரிசுத்தவான்களுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டு விசுவாசத்துக்காய் தைரியமாய் நீங்கள் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு நலமாய் கண்ணதுன்னு சொல்றார். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டு விசுவாசத்துக்காய் தைரியமாய் போராட வேண்டும், விசுவாசத்துக்காய் போராட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஏனால் உனக்கு ஒரு எதிராளி உண்டு, அவன் உன் விசுவாசத்தை கெடுக்கிறதுக்கு பார்க்கிறார். உன் விசுவாசத்தை காத்துக் கொள்வது பொறுப்பு மட்டுமல்ல, உன் விசுவாசத்தை பெருக்கிக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு, உன்னுடைய வேலை. விசுவாசம் உள்ள ஜெபம்தான் காரியங்களை நடப்பிக்கும். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும், மகிமைப்படுத்தும், மகிமையான காரியங்களை செய்யும். 5:4-5 வசனங்களை வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசு கிறிஸ்துவ தேவனே குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அல்லாமல் உலகத்தை ஜெயிக்கிறவன் யாரு என்னெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம். இதை கற்பனை பண்ணிருக்கிறீங்களா, யோசித்திருக்கிறீங்களா, படித்திருக்கலாம், சிந்திச்சு பாருங்க. உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் விசுவாசம் எழுதப்படுது. இந்த விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். இந்த விசுவாசம் இல்லாத நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதிலும் இல்லை. இந்த விசுவாசம் இல்லாட்டால் நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழவும் முடியாது. ஆகவே பிசாசு அவருடைய விசுவாசத்தை கெடுக்க குலைக்க பார்க்கிற ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, உங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ள விடுமா இருந்தால் தேவ பிள்ளைகளோடு உங்களுக்கு இருக்கிற ஐக்கியத்தை காத்துக்கொள். கேட்கக்கூடாதவர்களை கேட்காதே. இப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நமக்குள்ள என்ன வரும், விசுவாசம் பெருகிட்டே இருக்கு. அதே போல கேட்கக்கூடாதவர்களை கேட்க 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 நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் போய்கிட்டே இருக்கும் பாரு. ஏனென்றால் விசுவாசம் கேள்வியினால் வரும், பை இயரிங். கேள்வியினால் தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 நமக்குள்ள என்ன உண்டாகும், விசுவாசம். இந்த விசுவாசம் எங்கிருந்து வருகிறது என்றால் அது தேவனுடைய வார்த்தையில் இருந்துதான் நமக்குள்ளே வருகிறது, நமக்குள்ளே கிரியை செய்கிறது. தேவனுடைய வார்த்தையை கொண்டு அதை நாம் வர்த்தக பண்ண முடியும், வளர பண்ண முடியும், பெருகப்பட முடியும். இதிலே ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், விசுவாசம் எல்லாருக்குள்ளே ஒரே லெவல்ல இருக்கார். அதே மட்டுமல்ல, எப்போதும் விசுவாசம் ஒரே லெவல்லையும் இருக்கார். ரைட், நாம் தேவனோடு நெருக்கமாக இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் டாப் லெவல்ல இருக்கு. அதே நேரத்தில் தேவனோடு நாம் சமாதானமாக இல்லாத நேரத்தில் நம்முடைய ஃபெய்த் விசுவாசம் கீழே போயிடலாம். ஆண்டவரோடு நாம் நெருக்கமாக இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் பலமா இருக்கு. இந்த விசுவாசத்தினால்தான் கோலியாத்தையே தாவீது ஜெயித்தான் தெரியுமா? தாவீது உருவத்துக்கும் கோலியாத்துக்கும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆனா கோலியாத்தை எப்படி ஜெயித்தான்? பை ஃபெய்த், விசுவாசத்தினால் கோலியாத்தை தாவீது ஜெயித்தான். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாகவும் எனக்கு முன்பாகவும் அநேக கோலியாத்துகள் நிக்கிறது, விழுங்குறதுக்கு பாருங்க. இவைகளை நாம் ஜெயிக்க போனுமா இருந்தால் நமக்குள்ளே ஆண்டவரை பற்றிய விசுவாசம் பெருகிட்டே இருக்கணும். வழங்கின ஆமே சொல்லுங்க. இதை காத்துக்கொள்ள மூன்றாம் நேரம் போல் கடைசியாக ஒரு முக்கியமான இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். நான் விழிக்க விருப்பா இருக்க வேண்டிய காரியம் ஹோலி லைஃப், பரிசுத்த வாழ்க்கை, தூய்மையான வாழ்வு. வாசி ஒரு வசனம் வாசி முடிப்போம். ஒன்று தெசலோனிக்கர் 4:4, ஒன்று தெசலோனிக்கர் 4:3 3-8 வாசி சீக்கிரமா. ஒன்று தெசலோனிக்கர் 4:3-8 வரைக்கும் வாசி.
நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக உள்ளவர்களாய் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது.
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம்.
அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல
மோக இச்சைக்குட்படாமல்
உங்களில் அவனவன் தந்தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாகவும் கனமாகவும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறார். தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல பரிசுத்தத்துக்கே அழைத்திருக்கிறார்.
என்ன கவனிங்க, தேவன் நம்மை அசுத்தத்துக்கு அல்ல என்னது கலைத்திருக்கார, பரிசுத்தத்துக்கே. என்ன கவனிங்க, ஏற்கனவே நாம் அசுத்தத்தில் கிடந்தோம், அசுத்தமாய் வாழ்ந்தோம். அசுத்தத்தில் இருந்த நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறாராம். எதற்காக வென்றால் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் கடைசியா வாசிக்கிறோம் இல்லையா, அசுத்தம் உள்ளவன் இன்னும் அசுத்தமாகட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொன்னாரே. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோட வருவன். சூத்திர ஆண்டவர், ஐயா நீ பரிசுத்தமாய் வாழுகிறனால் உன்னுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் ஆண்டவரோடு வருகிறது. நீ அசுத்தமாய் வாழ்ந்தால் உன்னுடைய அசுத்தத்துக்குரிய கிரியைக்குரிய பலனும் ஆண்டவரோடு வருகிறது. ஒருவரும் நாம் தேவனுக்கு தப்பவே முடியாது, முடியாது, முடியாது. அந்த ரங்கத்திலே அசுத்தம், தேவன் அதை வெளியத்திலே, வெளியரங்கத்திலே கொண்டு வருவார். ஆகவேதான் உள்ளும் புறமும் நாம் தூய்மையாக இருக்கணும், பரிசுத்தமாய் வாழும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர். கதையில் தேவன் அசுத்தமாக, அசுத்தம் உள்ளது ஒன்றும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்காது. நான் நெடுங்க சொல்றேன் இல்லையா, கண்ணில்லாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான், ஐயா காலில்லாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஆனால் அசுத்தம் உள்ளவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது இல்லை என்றால் தேவன் பரிசுத்தமானவர். ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாய் வாழுவதற்கு அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நான் உங்களை பரிசுத்தமாக்குற தேவன், I will make you holy because he is holy, supernatural. ஆண்டவருடைய குணாதிசயத்தை பரலோகத்திலே பாடும்போது அவர்கள் பயன்படுத்துறது என்ன? தேவன் வல்லமை உள்ளவர் என்று அல்ல, தேவன் பெரியவர் என்று அல்ல, தேவன் அதிசயம் செய்வர் என்று அல்ல, தேவன் அற்புதம் செய்வர். நோ, அங்கே பரலோகத்தில் அவர்கள் தேவதூதர்கள் பாவிக்கிற வார்த்தை என்ன, தேவன் பரிசுத்தர். அவர்களுடைய பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் அசுத்தமான ஒரு சந்ததியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இவர்கள் மத்தியில தான் நாம் எப்படி இருக்கணுமோ பரிசுத்தமாக. பிசாசு நம்ம வாழ்க்கையிலே தாக்குகிற மூன்றாவது முக்கியமான ஏரியா என்னவென்றால் பரிசுத்த வாழ்க்கை. எங்க வார்த்தாலும் பாவம், காதுகளால கேட்கிற வார்த்தை அசுத்தம். டிவியில நியூஸ் போட்டாலும் அது கிடையில ஒரு அலங்கோலம், ஆபாசம், அவலட்சணம். எங்கு பார்த்தாலும் பாவம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் இருந்து, இப்படிப்பட்ட சமுதாயத்தில் இருந்து தேவன் உன்னை பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். ஏனென்றால் நீ ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தர். எப்படியாவது பிசாசு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து, நம்முடைய தூய்மையை குலைத்து, எப்படியாவது அசுத்தத்துக்குள்ளே தள்ள, பாவத்துக்குள்ளே தள்ள, பிசாசு சுத்து திரிகிற சிங்கம் போல, கெச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி திரிந்த சொல்றது. உனக்கு ஒரு எதிராளி உண்டு, உன்னை பாவத்தில் தள்ளத்துக்கு பிசாசு சுத்தி திரு. நீ விழிப்பா இருக்கணும், நீ கவனமா இருக்கணும், நீ செபிக்கிறவனா இருக்கணும், நீ விசுவாசிக்கிறவனா இருக்கணும், நீ உன் பரிசுத்தத்தை காத்துக்கொண்டவனா இருக்கணும். பிசாசு உன்னை சுத்தி திருநாள் கவனமா இரு. சொல்றது எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதுல இருந்து ஜீவ ஊட்டு புறப்படும். ஜீவ ஊட்டு புறப்பட வேண்டிய அதே இடத்திலிருந்து அசுத்தமான காரியங்கள் புறப்பட்டு விடக்கூடாது இல்லையா? ஏன்னா தேவன் எங்கே வாசம் பண்ணுறார்? நம்முடைய இருதயத்துல வாசம் பண்ணுறார், நம்முடைய உள்ளத்துல வாசம் பண்ணுறார், நமக்குள்ள தேவன் இருக்கிறார். இது சத்தியம். எங்க விசுவாசம்? ஆமே சொல்லுங்க. இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே இதை குறித்து அதிகமா பேசலாமா? நீங்க அளவுக்கு விளையக்கூடிய நம்புறேன். கருமானவர்களே, நாம் விழிப்பா இருக்கணும். ஏனென்றால் நமக்கு ஒரு எதிராளி உண்டு, நமக்கு ஒரு போராட்டம் உண்டு, நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. நம்முடைய எதிராளி ஆகிய பிசாசு அதிகமாக நம்மளுக்குள்ள தாக்குற மூன்று முக்கியமான காரியங்களை நான் உங்களுக்கு இந்த நாளில் கொண்டு வந்திருக்கிறேன். ஒன்று நம்முடைய ஜெப வாழ்க்கை, இரண்டது நம்முடைய விசுவாசம், மூன்றாவது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை. இந்த மூன்றையும் குறித்து தேவ பிள்ளைகளை அன்னைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். இதை குறித்து ஒரு தெளிந்த புத்தி, ஒரு சவுண்ட் மைண்ட் நமக்குள்ள இருக்கணும். அப்போது நம்மை காத்துக்கொள்ளலாம், தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கொள்ளலாம், ஆண்டவருக்கென்று அரிய காரியங்களை சாதிக்கலாம், தேவ சித்தத்தை நிறைவேற்றலாம். நாம் யாவரும் எடுத்து நிற்போமாக. எல்லோரும் நாம் பயபக்தியாக தேவனுக்கு முன்பாக எழுந்து நின்று, இதனாலே ஆண்டவர் ஏதாவது இடத்துல உன்னோடு பேசியிருந்தார், உன் ஆத்மாவை தாழ்த்தி உன் தேவனாகிய கர்த்தருக்கு தயவு செய்து ஒப்புக்கொடு. எதிராளியாகிய பிசாசானம் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விளங்கலாமன் சுத்தி தெரிகிறான். தம்பி தங்கச்சி, பிசாசு உன்னை சுத்தி தெரிகிறான். அருமையான சௌரனே சௌரியே, உன்னை விழுங்குறதுக்கு பிசாசு சுத்தி தெரிகிறான். இன்றைக்கு வேத வசனம் உனக்கு சொல்றது, நீ விழிப்பா இருக்கவன், நீ ஜாக்கிரதையா இருக்கணும், நீ தெளிந்த புத்தியுள்ளவனா இருக்கவன். உன்னை பின்னாக தள்ளவும், உன் ஜெப வாழ்க்கையை குலைக்க, உன் விசுவாச வாழ்க்கையை குலைக்க, உன் பரிசுத்த வாழ்க்கையை குலைக்க சத்துரு சுத்த தெரிகிறார். யாக்கிறதா? கவனமாயிரு, ஒழிப்பாயிரு. நீ உண்மையாக ஜெபிக்கிறாயா? உன் மனசாட்சிக்கு தெரியும். எவ்வளவு நேரம் நீ ஆண்டோடு செலவழிக்கிறாய்? தேவாதி தேவனோடு உறவாடுறது எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான காரியம். அந்த நேரத்தை விட்டுறாரு. ஜெபிக்கிற நேரம் நீ தேவனோடு உறவாடுகிற நேரம். அத பிசாசுக்கு பொறுக்காது. அந்த ஜெப நேரத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி செய்வான். ஆதியில ஏதெனில ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உறவாடினதை சகிக்க முடியல பிசாசு. அதை எப்படியாவது உடைக்கணும் என்று பல நாட்களாய் திட்டமிட்டு அந்த உறவை உடைத்தான் என்று நான் பாருகிறேன். அதே பிசாசு இன்றைக்கும் இருக்கிறான். ஏதெல்லாம் அவளை சுத்தி சுத்தி தெரிந்தவன் இன்னைக்கு நம்மையும் சுத்தி தெரிந்தான், நம்மை விழுத்துறதுக்கு. ஆகவேதான் வேதம் சொல்றதுக்கு, விழிப்பாயிருங்க, விழிப்பாயிருங்க, ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. உங்கள் ஜெப வாழ்க்கையை விழுங்குவதற்கு பிசாசு சுத்தி திரிகிறான். உங்களுடைய ஜெப வாழ்க்கையை திருடுவதற்கு பிசாசு சுத்தி திரிகிறான். உங்கள் விசுவாசத்தை கெடுப்பதற்கு, குலைப்பதற்கு, குறைப்பதற்கு, குன்றி போக பண்ண பிசாசு சுத்தி திரிகிறான். உடைய பரிசுத்த வாழ்க்கையை குலைப்பதற்கு, கெடுப்பதற்கு பிசாசு சுத்திகிறார். உனக்கு ஒரு எதிராளி உண்டு, உனக்கு ஒரு போராட்டம் உண்டு. எனவே நீ விழிப்பாயிருக்க வேணும். இன்றைக்கு இது உனக்கு தேவன் தருகிற செய்தி. இதை குறித்து நீ கவனமா இருக்கணும். என கருமான சகோதர சகோதரி, உண்மையாக நீ ஒரு ஜெப வாழ்க்கைக்கு உன்னை நீ ஒப்புக் கொடுப்பாயா? உடைய ஜெப வாழ்க்கையை நீ வளர்த்துக் கொள்வாயா? அரை மணி நேரம் ஜெபிக்கிற நீ ஏன் இன்னும் ஒரு 15 நிமிடத்தை நீ கூட்டக்கூடாது? ஏன் ஒரு மணி நேரம் ஆண்டவருக்காய் செவிக்க கூடாது? ஆண்டோட பாத்திலே காத்திருக்க கூடாது? அந்த செவ வேளை உனக்கு இன்பமா இருக்குமே. தேவனோடு நீ பேசலாம், மனந்திறந்து பேசுகிற நேரம், தேவனோடு உறவாடுகிற நேரமெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கோல்டன் அவர்ஸ். பொன்னான நேரமுங்க, பொன்னான நேரம் அது. தேவனோடு உறவாடுகிற நேரம், தேவனோடு சஞ்சரிக்கிற நேரம், தேவனோடு பேசுகிற நேரம், அது நம்முடைய வாழ்க்கையில பொன்னான நேரம். உடைய ஜெப வாழ்க்கையை சீர்திருத்திக்கோ, உடைய ஜெப வாழ்க்கையை நீ டெவலப் பண்ண. சிஸ்டர் பிரதர், ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், உடைய ஜெப வாழ்க்கையை சீர்படுத்து. சிஸ்டர் பிரதர், தம்பி தங்கச்சி, அண்ணமாரே, ஐயாமாரே, அம்மாமாரே, உங்கள் ஜெப வாழ்க்கையை சீர்படுத்துங்கள் என்று தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். டெவலப் யுவர் பிரேயர் லைஃப். தேவனோடு சஞ்சரிக்கிற நேரத்தை சரிப்படுத்து. சத்ரு அதை திருடத்துக்கு இடம் கொடுக்காதே. உன் பலத்தை சீரழிக்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதே. உன் விசுவாசத்தை காத்துக்கொள். இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள எத்தனையோ பேர் தங்களை ஜீவனையும் கொடுத்திருக்கார். அதாவது தங்கள் ஜீவனிலும் பார்க்க விசுவாசத்தை மேன்மையாய் கருதி இருக்கிறார். விசுவாசத்துக்காக எத்தனையோ பேர் தங்கள் ஜீவனை கொடுத்திருக்காங்க. எப்படி 11 அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது தெரியும். அது மட்டுமல்ல, விசுவாசத்தின அரும் பெரும் காரியங்களை செய்திருக்காங்க. எப்படி 11 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், நீயும் அதை செய்ய முடியும், நானும் அதை செய்ய முடியும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளும் பார்க்க பெரிய கிரியைகளை செய்வான் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கிற அடையாளங்கள் யாவும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். விசுவாசம் உன்னை குணமாக்கும், விசுவாசம் உன்னை ரட்சிக்கும், விசுவாசம் உன்னை பலப்படுத்தும், விசுவாசம் இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அது சத்துருக்கு விரோதமான ஒரு பயங்கரமான பட்டயம். பாரு, பரிசுத்த வாழ்வு தேவன் விரும்புகிற ஒரு காரியம். அசுத்தத்துக்கு அல்ல, பரிசுத்தத்துக்கே நம்மை அழைத்திருக்கிறார். ஏற்கனவே அசுத்தமாக இருந்த நம்மை பரிசுத்தமாய் வாழ தேவன் அழைத்திருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் பரிசுத்தம். என் பேச்சிலே, என் சிந்தையிலே, என் நினைவுகளிலே, என் பார்வையிலே, என் நடத்தைகளிலே, என் கிரியைகளிலே, வாட் எவர் எனி திங் இன் மை லைஃப், பரிசுத்தம் என் தேவனுக்கு, என் தேவன், என் தேவனுக்கு. பிசாசு எதிராளியாக, பிசாசு தாக்குற ஊடுருவுற மூன்று முக்கியமான காரியங்களை குறித்து நீ விழிப்பா இருக்க வேண்டும், நான் விழிப்பா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார் என்று நம்புகிறேன். கவனமாக இருக்கு, கங்களை மூடி நம்முடைய கரங்களை தேவனை நோக்கி, ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவர் நான் சோதரம் பண்ணுவா, கத்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உங்களை அழைத்தவர் இடை நடுவில் விடமாட்டார், கூட்டி சேர்ப்பார், கடைசி மட்டும் அவர் காப்பார், கடைசி மட்டும் அவர் நடத்துவார். கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்க, நமக்குள்ளே வந்துவிட்ட தெய்வம். எல்லோரும் நாம் ஆண்டவரை சுதந்திரம் பண்ணும். கரங்களை கத்தாவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோமையா. எல்லோரும் ஆண்டவரை சுதந்திரம் பண்ணும். உயிரோடு இருக்கிறவரே ஸ்தோத்திரமையா, நன்றி ஆண்டவரே. கத்தாவே உம்மை போற்றுகிறோம், எங்களை கைதூக்கி எடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரமையா. நன்றி தகப்பனே. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. வாக்கு பண்ணவர் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். ஆண்டவரை மனந்திறந்து சோத்திரம் பண்ணு, மனந்திறந்து ஆண்டவரை சோத்திரம் பண்ணு. அல்லேலூயா.
அபிஷேகம் தேவனுடைய கிருபை நம்மை சந்திக்கட்டும், நம்மை தூக்கி நிறுத்தட்டும், நம்ம சோர்வுகள் அகலட்டும், நம்ம அவிசுவாசங்கள் நீங்கட்டும், நம்ம அசதியை நீங்கட்டும். பலம் உண்டாகட்டும், பலம் உண்டாகட்டும், புதிய பலம், புதிய பலம், அபிஷேகம், புதிய பலம் நம்மை சூழ்ந்தொழுவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, பலவீனங்கள் நீங்குவதாக, பலம் உண்டாவதாக, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஒரு புதிய பலம் உண்டாவதாக, ஒரு புதிய பலம் உண்டாவதாக, புதிய எண்ணெயினால அபிஷேகம், புதிய எண்ணெயினால அபிஷேகம். எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம், எல்லோரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
உலாவுகிறவரே, எங்கள் மத்தியிலே உலாவுகிறவரே.